அநேக பேர் உண்மையாக ரட்சிப்பின் அனுபவம் அனுபவிக்காத இருக்கிறதுக்கும், ரட்சிப்பின் அனுபவம் பெற்று அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் வளராமல் இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தினுடைய கோரம் என்னன்னு தெரியாததுனால. பாவம் எவ்வளோ பயங்கரம் அது தெரிஞ்சிச்சுன்னா நிறைய பேர் ரட்சிக்கப்படலாம் இல்லைங்களா. ஆண்டவரை நோக்கி ரட்சகருடைய அவசியத்தை தேடி வரலாம். அது மாத்திரம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட மக்கள் ஏன் ரட்சிப்பின் அனுபவத்தில் வளர்றதில்ல? நம்மள அப்படி நிறைய பேர் இருக்கிறோம், ஏன் வளர்றதில்ல? ஏன் எத்தே பெரிய கோரத்தில் பாவத்தில் இருந்து நம்மளை ரட்சித்திருக்காருன்ற உணர்வு நமக்கு இருப்பதில்லை. ஆகவே வேதம் வந்து நமக்கு ரொம்ப பாவத்தின் எவ்வளோ பயங்கரம்னு பல படங்கள் பைபிளில் காட்டுறத நம்ம பார்க்கலாம். ரெவலேஷனில் இது ஜெனசிஸில் இருந்து ஆண்டவர் அதை காமிச்சிட்டே வராரு. நம்ம லேவியர் ஆகமத்தில் படிச்சுட்டு வரோம், ஒரு குஷ்ட ரோகம் பாவத்துக்கு ஒரு மாதிரி. ஒரு உடம்புக்கு குஷ்ட ரோகம் என்ன செய்யுமோ பாவம் நம்ம ஆத்துமாக்கு அதே தான் செய்யும், அதே வியாகுலங்களை வேதனைகளை கொடுமைகளை செய்யும். ஐசாயாவில் சொல்லுது, நம்மளை வந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு சின்ன பாகமும் நல்ல சுகத்தோடு இல்லையா, நம்ம ஆத்துமா தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா இடமும் குஷ்டம், பாவ குஷ்ட ரோகத்தில் இன்ஃபெக்டு டேமேஜ்டு, பாவம் நம்மளை முழுமையாக கரைப்படுத்தி. ஒரு நல்ல கிளியராக தண்ணி கிளாஸ் இருக்குது, இதில் ஒரு சொட்டு இங்கு ஊற்றுனா எப்படி அது ஃபுல்லாக கலராக மாறிப்போகுது, அந்த மாதிரி தான் பாவம் நம்மளை ஃபுல்லாக கரைப்படுத்தி விட்டது, தீட்டுப்படுத்தி விட்டது. அப்படிப்பட்ட நாம் பிறக்கும் போதே தீட்டோடு பிறக்கிற நாம் தொடுவதெல்லாம் தீட்டுத்தான் ஆகிறது. நமக்குள்ளே இருந்து வருகிறது எல்லாமே தீட்டானது தான். நம்ம வேண்டாம், நீங்கள் நல்லவன், நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நம்மளை பேசிக்கலாம், நீங்கள் ரொம்ப நல்லவருங்க, நீங்கள் ரொம்ப அன்பானவங்க, நீங்கள் அப்படி பேசிக்கலாம். ஆனால் கடவுளுக்கு முன்பதாக, அவருடைய பிரமாணத்துக்கு முன்பதாக அவர் என்ன சொல்கிறாரு, ரோமர் 2 ஒருவனும் எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். ரோமர் 3 வருது, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஒருத்தனும் நல்லவன் கிடையாது. நீங்கள் நல்லவங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நம்ம பேசிக்கலாம். அவர்கள் எப்படி சொல்கிறாரு பாருங்க, அவர்கள் தொண்டை பிரேத குழி. எப்படிங்க தெரியும் நல்லவங்க இல்லைன்னு? அவங்க உள்ளுக்குள்ளே நம்ம பார்க்கத்தான் முடியாது. ஆனால் சில பேர் வாயை திறந்தாங்கன்னா அவங்க தொண்டை பிரேத குழின்னா தெரியுமா, அந்த பிரேத குழியை திறந்த பிரேத குழினா எப்படி இருக்கும் பாருங்களேன். சில பேர் மயக்கமே அடித்து விழுந்துருவாங்க. இப்போ தான் புதைச்சிருக்கிறாங்க, 4 போய் திறந்து பார்த்தா ஓ புழு இழு அப்பா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி அவங்க சில பேர் வாயை திறந்தா என்ன காட்டுது, உள்ளுக்குள்ளே இருதயத்தின் சீருக்கு. சில பேர் பேச நல்லா கற்றுக்குறாங்க, உள்ளுக்குள்ளே எவ்வளோ கேடு இருக்குதுன்னு வெளியே காட்டிக்கிறது இல்லை. திறந்த பிரேத குழியா, தங்கள் நாவில் வஞ்சனையை பேசுகிறார்கள், அவர்களின் உதடின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலையும் கசப்பினாலையும் நிறைய. என்ன ஒரு படங்க, எபேசியர் 2 நமக்கு சொல்லுது, நம்ம பாவத்தில் அக்கிரமங்களில் மரித்தவர்களா இருந்தோம், பிசாசினால் கட்டுப்படுத்துகிறவர்களா இருந்தோம். ஒரு குஷ்டரோகி நம்ம பக்கத்துல வந்தானா, உடம்பெல்லாம் புண்ணு வியாதி இருக்கும் போது அவனை பார்த்து எப்படி ஓடிடலான்னு இருக்குமோ, அதே மாதிரி தான் கடவுள் நம்மளை எவ்வளோ தூரம் வைக்கணுமோ தூரம் வைக்கணும்னு தான் இருக்கிறார். அவர் கிட்டையே வர்றதுக்கு முடியாத தீட்டுப்பட்டவர்கள், பாவத்தில் பிறந்தவர்கள், பாவமே பார்க்க முடியாத பரிசுத்தர் அவர். கட்டப்படாத சுகப்படுத்த முடியாத ஒவ்வொரு நாளும் சாவை நோக்கி போயிட்டு இருக்கிற குஷ்ட ரோகிகள் தான் நாம் பாவத்தில். ஒவ்வொரு சின்னரும் அப்படித்தான் கடவுளுக்கு அருவேற்பார். ஆனால் மக்கள் அதை உணர்றாங்களா? இல்லை. நீங்கள் நல்லவங்க, நான் நல்லவன், அவர் ரொம்ப நல்லவர், இவர் ரொம்ப நல்லவர், அவர் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு கடை உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க காண்டி உணர்ந்தாங்கன்னா உடனே ரட்சகர்கிட்ட ஓடி வர முடியுமே. ஏன் உணர்றதில்லை மக்கள்னா, மனிதனுடைய அகங்காரம் அகம்பாவம் பெருமை அவனை குருடாக்குது, அவனை தன்னுடைய எவ்வளோ மோசமானவன் அவன் காமிச்சிக்க விரும்புறதில்லை இல்லைங்களா. நம்ம வீக்னஸ் என்னத்துக்கு மற்றவங்களுக்கு காமிச்சிக்கணும்னு வெளிவேஷம் போடுறது. நம்முடைய உண்மையான நல்ல கடவுள் என்னன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிற மனசே நமக்கு இருக்கிறது இல்லை. பைபிள் சொல்கிறது யாராவது கேட்குறாங்களா? கேட்கறது இல்லை. இந்த அது மாத்திரம், இந்த பிரபஞ்சத்தின் பிரபு நம்மளை குருடாக்கி, போலி மதத்தில் நம்மளை குருடாக்கி இல்லைங்களா. வார வாரம் அவர் சர்ச்சுக்கு போகிறாரு, அதனால் ரொம்ப பக்திமானவர் அப்படின்னு வெளி வேஷத்தில் அவுட்வர்டு மொராலிட்டி. நம்மெல்லாம் எப்படி கம்பேர் பண்ணுறோம், நல்லவன் எப்படி நினச்சிக்கிறோம், எதனால் நம்ம நல்லவன்றாங்க யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ மோசமானவங்களை விட நான் நல்லவன் யோசிச்சு பாருங்கள். குஷ்டரோகிகள்லையே ஒருத்தன், அவனுக்கும் குஷ்டம் இருக்குது, ஆனால் அவருக்கு உடம்பெல்லாம் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பாகங்களில் தான் இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் நல்லவன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. உனக்கும் பரவாயா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, உனக்கும் நீ கெட்டவன் தான் ஆக போகிறேன். அவன் சூழ்நிலை அவன் அப்படி ஆயிட்டான். ஆனால் அப்படித்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாரும் குஷ்டரோகி காலனிலிருந்து நீ நல்லவன் நான் நல்லவன் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு உட்கார்ந்துருக்குறோம். அப்படி தானே நம்ம சில பேரெல்லாம், ஏன் நம்ம சின்ன பசங்க இருக்கிறீங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐயோ அது ரொம்ப மோசமாக, அது ரொம்ப ட்ரக்குக்கு இது பண்ணுது, அது பண்ணுது, நான் ரொம்ப நல்லவன், அப்படியெல்லாம் நான் மோசம் இல்லை அப்படின்னு நம்மளை நம்ம நினச்சிக்கிறோம். அது ஒரு ஃபால்ஸ் ஸ்டாண்டர்ட். நீங்கள் யார், நீங்கள் எவ்வளோ பயங்கரம்னு எதை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும்? ஆண்டவருடைய கற்பனைகளை பார்த்து கண்ணாடியில் அதுக்கு முன்னாடி நின்று பார்த்தா தான் உடம்பெல்லாம் தெரியும் குஷ்டம். அது வரைக்கும் தெரியாது. நியாய தீர்ப்பில் அதை தானே காட்ட போகிறாரு. அவனோட நீ பெட்ரு, நீ பரலோகத்துக்கு வந்துடு, அவன் போயிடலாம், நரகத்துக்கு நான் டிசைட் பண்ண போகிறாரு. இல்லை, நியாயப்பிரமாணத்தின்படி நீதியின்படி நியாயம் தீர்க்க போகிறாரு. ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணன்ற கண்ணாடியில் பார்த்தா தான் முழு உண்மையாக குஷ்டரோகின்னு தெரிஞ்சு அந்த சுத்தத்தில் தன்னுடைய குஷ்டத்தை பார்க்கும்போது தான் ஆண்டவர்கிட்ட வருது. அதனால தான் மல பிரசங்கத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அந்த முகமுடி மதம் முகமுடியெல்லாம் கிழிச்சு, நீ கொலை செய்யாது இருப்பாயாகன்றது இல்லையா, நீ உதயத்தில் கோபம் கசப்பு இருந்தாவே நீ கொலகார இருதயம் உள்ளவன், நீ வேசித்தனம் செய்யறது இல்லையா, இன்னொரு மனைவியோடு உறவு இருக்கிறது இல்லை, இருதயத்தில் ஒரு பெண்ணை பார்த்து இச்சித்தாவே வேசித்தனம் இருதயம் உள்ளவன் நீ, நீ மனுஷங்க முன்னாடி நாடகம் போடலாம் நீதிமான்மாக, ஆனால் கடவுளுக்கு முன்பதாக நீ ஒரு குஷ்டரோகி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அந்த பிரசங்கம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் அப்படியே அதிர்ந்து நிற்கிறாங்க அவர் பிரசங்கத்தை கேட்டுட்டு. அவர் அங்கேருந்து வந்து உடனே என்ன பண்ணுறாரு தெரியுமா, மத்தேயு 8 ஒரு குஷ்டரோகிக்கு சுகம் கொடுக்குறார். அருமையா மத்தேயு, அது கரெக்டாக அது முடிஞ்ச பிறகு ஒரு குஷ்டரோகிக்கு சுகம் கொடுக்கறதுல என்ன காட்டுறாரு, நம்ம எவன் தன் குஷ்டரோகியாக இந்த மலை பிரசங்கத்துக்கு முன்னாடி உணர்றானோ அவன் இயேசுக்கிட்ட வருவான். அந்த குஷ்டரோகி வந்து ஆண்டவரே மத்தேயு 8:2 உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு நிற்கிறான். தூரத்தில் நெருந்துக்கிட்டு இயேசு வந்து அவன் கையை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. நீ எப்போ அதை உணர்றியோ, ரட்சிப்பின் அனுபவம் எப்படிங்க வருது, ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய குஷ்டத்தை உணரும் போது. ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு முன்பதாக நான் எவ்வளோ பெரிய பாவின்னு உணர்ந்து ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவரே நான் அசுத்தேன். நம்மலாம் இப்போ எப்படி வருது, பரிசைய மாதிரி, நான் 3 உபவாசம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்க கொடுக்குறேன், நான் ஆண்டவர் என்னை பார்த்து அப்படியே முத்து கொடுக்கலாமான்னு இருக்கோம், அவருக்கு காரி துப்பலாமான்னு இருக்கும் நம்மளை பார்த்தான்னா, நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம அப்படியே முத்து கொடுக்குவாருன்னு அப்படின்னு நம்மளா ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்டு, எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகு அப்படின்றாரு. அவர் உடனடியாக குஷ்டரோகத்திலிருந்து சுத்தமானான். அவர் போய் சொல்றாரு, நீ போய் யாருக்கும் சொல்லாம அந்த ஆசாரியருக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையே கொடு அப்படின்றார். அவன் போய் அந்த ஆசாரியனுக்கு போய் சொல்லியிருப்பான், அந்த ஆசாரியன் கேட்டிருப்பான் எப்படி அப்படின்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 6:7 என்ன சொல்லுதுன்னா, பேதுருடைய சுவிசேஷத்தை கேட்டு அநேக ஆசாரியர்கள் மனம் திரும்பினாங்களாம். நான் நினைக்கிறேன் ஒரு வேளை அந்த ஆசாரிகள் ஒவ்வொரு தடவையும் அந்த பறவைகளையும் அந்த சடங்குகளையும் செய்யும் போது இயேசு இந்த குஷ்டரோகத்தை சரி பண்ணும்போது அப்போ அவங்க உணர்ந்திருப்பாங்க, இதைத்தானே அவர் வந்து நிறைவேற்றினாரு அப்படின்னு அந்த பிரசங்கத்தை கேட்ட ஆண்டவர் அவங்க கண்ணை திறந்திருப்பார். ஆகவே நம்ம லேவிய ராமத்தை தொடர்ந்து பார்க்கும்போது குஷ்டரோகத்தின் கோரமான வியாதியை பார்த்தோம். அது வந்து நம்ம உடம்பை பாதிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம அந்த வசனங்களில் துணியை பாதிக்கும், வீடை பாதிக்கும்னு வர மாதிரி இந்த ஆத்மீக குஷ்டரோகம் நம்ம ஆத்மாவை முழுசாக பாதிக்கிறது மாத்திரம் இல்லை, பறவை 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 என்ன ஆகும், அந்த மிருகத்தின் முத்திர காலில் பார்த்த மாதிரி ஒரு காலம் வரும் நம்மளை பார்த்தாவே நம்மளுக்கு பிடிக்காது, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோமே இவ்வளோ மோசமாக இருக்கிறோமேன்ற அளவுக்கு பாவம் நம்மள பரவிடும், நம்மளை நம்மனாலேயே நம்மளை தாங்க முடியாத ஒரு நிலைமை வரும், அது வரும் அந்த குஷ்டரோகம் கோரமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லை, நம்ம துணியும் நம்ம வெளிநடத்தையும் பாதிக்கும், இப்படி உள்ளுக்குள்ளே நம்மளை பார்த்தாவே தாங்க முடியாது, மற்றவங்ககிட்ட நம்ம நடந்துக்கிறது நம்மக்கிட்ட யாருமே இருக்க முடியாது, சகிக்கவே முடியாத நிலைமை. சில பேர் வயசானவங்க பாருங்களேன், சில பேர் கொஞ்ச நாள் போனவொன்னே அவங்க கூட யாருமே இருக்கவே முடியாது, அன்பேரபிள்னுவாங்க. ஏன், குஷ்டம் பரவிருச்சு, உடம்பெல்லாம் பரவுனது மாத்திரம் இல்லை, ஆத்மா பரவுனது மாத்திரம், அவங்க நடத்த வெளி நடத்தையும் பரவி கிடக்குது. அதுக்கப்புறம் வீடையும் பாதிக்கும். நம்ம பார்த்தோம், வீடையே நாசமாக ஒரு ஒரு வீடுங்க அடிச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு அழிஞ்சு போகிறத நம்ம பார்க்கலாம். இது அருமையான இந்த குஷ்டரோகத்திற்கு, இந்த மோசமான குஷ்டரோகத்துக்கு அருமையான சுத்திகரிப்பை நம்ம போன வாரம் பார்த்தோம். அந்த ரெண்டு பறவைகளுடைய சடங்கை பார்த்தோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அருமையாக எடுத்து காட்டுற அந்த ரெண்டு பறவைகள், ஒரு ஆசாரியன் வந்து எப்படி ஒரு கேம்பை விட்டுட்டு அந்த குஷ்டரோகி இருக்கிற இடத்துக்கு போறாரோ அதே மாதிரி நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர் வந்து பாளையத்துக்கு வெளியில குஷ்டரோகி காலனிக்கு வந்து அந்த பறவை, முதல் பறவையை எடுத்து அந்த ஆசாரியன் என்ன பண்றாரு, அந்த பானையை கீழே வச்சு அந்த பறவையினுடைய தலையை முறுக்கும் போது தண்ணியா ரத்தமா கொட்டுது, அது தண்ணி அது மேல ஊத்துறாங்க. அது எப்படி அந்த கழுத்து வெட்டப்படுகிறதோ அதே மாதிரி இந்த குஷ்டரோகி அவன் உயிரே வெட்டப்பட்ட மாதிரி குடும்பத்தை பிரிஞ்சு சமுதாயத்தை பிரிஞ்சு தனிமையா அந்த வனாந்திரத்துல லெப்பர் காலனியில அவன் போய் செத்து துடிச்சு துடிச்சு சாவணும். அதே மாதிரி அந்த மிருகம் செத்துச்சே, அது தலையில அப்படியே தண்ணியும் அந்த ரத்தமும் சேர்ந்து கலந்து கீழே இருக்கிற மண்பாண்டத்துல போய் சேர்ற மாதிரி தண்ணியும் ரத்தமும் கலந்து போகுது. ஒரு பறவை வானத்துல பறக்கிற பறவை, அது போய் மண்பாண்டத்தில் போய் உளுந்து சாகிற போது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தெய்வீகமானவர், பரலோகத்தில் இருக்கிற தேவன், அவர் போய் மண்பாண்டத்தில் மனித சரீரத்தில் வந்து நமக்காக மரித்ததை அருமையாக அது எடுத்து காட்டுது. அந்த ஃப்ரெஷ் வாட்டர், அந்த தண்ணியோ அந்த ரத்தமோ ஒழுகிறது நமக்கு என்ன ஞாபகப்படுத்துது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து தன் ரத்தத்தை நம்ம பாவ பரிகாரத்துக்கு ஊத்துனது மாத்திரம் இல்லை, நம்முடைய நீதிமான ஆக்குதலுக்காக தன் ஜீவனையும் ஊத்துனார் இல்லைங்களா. நம்ம வெறும் பாவத்தை ஒண்டி செஞ்சிருந்த உள்ள நீதியும் நம்ம சம்பாதிக்கணுமே, நமக்காக ஒரு நீதியை சம்பாதிக்கணும்னு தன் வாழ்க்கையெல்லாம் 33 வருஷம் எல்லா நீதியும் நிறைவேற்றுவதற்காக அவர் தண்ணீராக ஃப்ரெஷ்ஷாக ஊத்துனாரு, அப்புறம் மரணத்தில் தன்னை ஊத்துனார். அதை நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த ஆற்றுனால தான் அவருடைய உயிர், அவருடைய மரணத்தினால் வருகிற ஆறுனால தான் நம்ம சுத்திகரிப்பு பெறுகிறோம். அந்த உயிர் உள்ள பறவை அந்த ரத்தத்தின் தண்ணியில முக்கி அதை பறக்க விடும் போது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போனது மாத்திரம் இல்லை, அவர் பரலோகத்துக்கு அந்த ரத்தத்தை, அவருடைய பரிகாரர் பலி ரத்தத்தை பரலோகத்துக்கு எடுத்துட்டு போய் நமக்கு விடுதலை உண்டாக்குறதுக்கு பரலோகத்துக்கு ஏறி போனார். அந்த கேதுரு மரம், அதை நம்ம பார்த்தோம், நான் சொல்லாமட்டுட்டேன், அது வந்து ரொம்ப டீக் மரம் மாதிரி, அது வந்து டீகே ஆகாது, அது பூச்சியெல்லாம் பிடிக்காது இல்லைங்களா, அது டிகே ரெசிஸ்டன்ட்டுன்னுவாங்க, ரொம்ப உறுதியாக இருக்கிற ஒரு மரம். அப்படின்னா என்ன, அது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் வந்து அந்த மரித்து போனாலும் அது கெட்டு போகலை, புழுக்கள் அதை சாப்பிடல இல்லைங்களா, இட் வாஸ் நாட் கரப்டட். அதுக்கு ஒரு அடையாளமாக அந்த கேதுரு மரம் இருக்குது. அந்த சிவப்பு நூல் இந்த மீட்பின் கட்டுகிறதா இருக்குது. அந்த 7 தடம் தெளிக்கிற ரத்தம் தெளிப்பு என்ன காட்டுது, அவர் நமக்காக பரிபூர்ண சுத்திகரிப்பை முடிந்ததுன்னு சொல்லி பரிபூர்ண சுத்திகரிப்பை ஏற்படுத்தினார். ஓகே, இந்த குஷ்டரோகி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறான், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, இப்போ ரெண்டாவதாக இன்னைக்கு தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த முன்னாள் குஷ்டரோகி 8வது நாளில் ஆலயத்துக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரவேற்கிறத பார்ப்போம். இஸ் வெல்கம்ட் இன்டு த டெம்பிள், ஆலயத்துக்குள்ள 8வது நாளில் வரவேற்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய ஆராதனையை பார்ப்போம். ஓகே, பாருங்க, அவன் 8வது நாள் வரவேற்பு வந்து 8-11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவன் 8வது வசனம் சொல்லுது, அவன் துணியை கழுவி அவன் முடியெல்லாம் ஷேவ் பண்ணி தன்னை சுத்திகரித்து கொண்டு அந்த கேம்புக்கு வெளியில இருக்கணும், அந்த கேம்புக்குள்ள வரலாம். அந்த 7 நாள் அவன் அந்த கேம்புக்குள்ளே இருக்கலாம், 7வது நாளில் மீண்டுமா தன்னை சுத்திகரித்து கொள்ளணும். பாருங்களேன், இந்த 2 bird ரிச்சுவல் முடிஞ்ச பிறகு, இந்த 2 பறவை சடங்கு முடிஞ்ச பிறகு அவன் கேம்புக்குள்ளே வரலாம், ஆனால் அவன் கூடாரத்துக்குள்ளேயோ ஆலயத்துக்குள்ளேயோ போகக்கூடாது, இந்த கேம்புக்கு வெளியே அவன் சுத்திக்கிட்டு இருக்கலாம். அதுதான் அவனுக்கு சொல்லப்படுது, 7 நாள் அவன் அங்கே சுத்திக்கிட்டு இருந்து அந்த கேம்புக்குள்ளே ஆனால் அவன் போகக்கூடாது. 8வது நாளில் தான் அவன் அனுமதிக்கப்படுகிறான். அந்த 8வது நாளில் அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி 7வது நாளில் அவன் 8வது நாள் அனுமதிப்பை பார்ப்போம். இந்த 8வது நாளில் தான் உள்ளுக்குள்ளே ஆலயத்துக்குள்ளே வர முடியும். உங்களுக்கு 8வது நாள் இது எங்கேயோ கேட்ட மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஞாபகமே இல்லைன்னா பிரசங்கத்தை கேட்டு கேட்டு மறந்துட்டு வீட்டுக்கு போறீங்கன்னு அர்த்தம். 8வது நாளில் லேவியர் ஆமு 12 நம்ம படித்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? அந்த பெண் வந்து குழந்தை பிறப்புனால அவள் தீட்டுப்படுகிறா, அவளுடைய குழந்தையும் தீட்டா இருக்கிறது. ஆனால் அந்த குழந்தை வந்து எப்போ ஆலயத்துக்குள்ள வர முடியும்? பிறந்த பிறகு 8வது நாள் விருத்த சேதனம் செய்து அந்த குழந்தை ஆலயத்துக்குள்ள வர முடியும். அதை தான் நம்ம பார்த்தோம். அந்த விருத்த சேதனம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது? புதிய உடன்படிக்கையில மறுஜன்மத்திற்கு. பழைய நுனித்தோலை களைந்து புதிதான உயிரோடு நம்ம மறுஜென்மம் அடையிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவன் மறுபடியும் பிறந்த மாதிரி. அதுக்கு அடையாளமாக 7வது நாளில் அவன் தலைமுடி, அவன் தாடி, அவனுடைய புருவம் எல்லாத்தையும் ஷேவ் பண்ணிக்கிட்டு தரோவா தன்னை கிளீன் பண்ணிக்கிட்டு உள்ள வரான். இது என்ன காட்டுது? த வாஷிங் ஆஃப் ரீஜெனரேஷன் நியூ டெஸ்டமெண்ட் சொல்லுது. மறுஜென்மம் நம்மளை முற்றிலுமாக சுத்திகரிக்கிறது. அவனுக்கு ஒரு புது இருதயத்தை பெற்று அவன் 8வது நாளில் வருகிறான். ஏன் 8வது நாள்? யூதர்களுக்கு ஓய்வு நாள் எது? 7வது நாள் இல்லைங்களா? ஆண்டவர் முதல்ல 7வது நாள் தான் அவங்களுக்கு, சாட்டர்டே தான் ஓய்வு நாள். ஆனால் இங்கே ஏன் 8வது நாள் செலிப்ரேட் பண்ண வைக்கிறாரு? இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கடவுள் வந்து எல்லாத்தையும் 6 நாளில் உலகத்தை பண்ணி 7வது நாள் அவர் ஓய்வெடுத்தார். அது பழைய முதல் படைப்புக்கு அடையாளமாக இருக்கிறது 7வது நாள். ஆனால் கிறிஸ்து வந்து அந்த பழைய உடன்படிக்கை மாதிரிகள்லாம் நிறைவேற்றி எந்த நாளில் உயிரோடு எழும்பினார்? 8வது நாளில் உயிரோடு எழும்பினார். பாருங்களேன், ஒரு புதிய படைப்பு, புதிய சிருஷ்டியை அவர் உருவாக்கும்படிக்கு, புதிய உலகத்தை அவர் உருவாக்கும்படிக்கு. 8வது நாள் என்னத்தை குறிக்குதுன்னா வரப்போகிற நியூ கிரியேஷன், புதிய கிறிஸ்தவ ஓய்வு நாளை குறிக்கிறது. 8வது நாள் ரொம்ப ரிச் தீம்ங்க. நம்ம ஏதோ நினச்சி நம்ம மூதாதியர்கள் அவங்க சாட்டர்டே வச்சுக்கிட்டாங்க, அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டோம், நம்ம வந்து 8வது நாளில் நம்ம வச்சுக்கலாம், அவங்க நாள்லேயே வைக்கணும்னு இவங்க வைக்கல. இது பழைய ரூட்ஸ்லேயே இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த லேவியர் ஆகமத்திலேயே இருக்குது. 8வது நாள் சண்டே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாக புதிய சிருஷ்டிப்பை கொண்டாடும் வகையில், எல்லாம் பழையவைகள் ஒளிந்து போயின, இனி எல்லாம் புதிதா இல்லை, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவன் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறான்னு கொண்டாடும்படிக்கு தான் 8வது நாள். அந்த 8வது நாள்னு வரும்போதே ஒரு புதிய சிருஷ்டிப்பை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு குழந்தையும் எப்படி ருத்த சேதனம் செய்து எப்படி ஆலயத்துக்குள்ள 8வது நாள் கொண்டு வரப்படுகிறதோ, இந்த குஷ்டரோகியும் அசுத்தனா இருந்தா, செத்தர்னா, செத்த நிலையில உயிரோடு செத்துக்கிட்டு இருந்தான், ஆனா அவன் இப்ப சுகம் பெற்று இப்ப மீண்டுமாக மறுஜன்மம் அடைந்த மாதிரி ஆலயத்துக்குள்ள வருகிறான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நாமான் வந்து அந்த யோர்தான் நதியில போய் அவன் முக்கி விழுந்தவன உடம்பு எப்படி இருந்துச்சான்? நீ படிச்சா தெரியும், குழந்தை மாதிரி இருந்துச்சு அவன் பாடி. யோசிச்சு பாருங்களேன், புதுசா பிறந்த குழந்தை ஃபுல்லா புண்ணா இருந்துச்சு, ஆனா ஆண்டவர் கொடுத்த சுகம் அவனை ஃப்ரெஷ்ஷா மாத்திருச்சு. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். ஆகவே அவன் ஒரு புது லைஃப் ஆரம்பிக்கிறான் இல்லைங்களா? அவன் செத்துருக்கணும், அழிஞ்சு போன புது லைஃப்பை தேவனுடைய ஆலயத்தில் சுத்திகரிக்கப்பட்டவனாக அவன் துணி கினி எல்லாத்தையும் சுத்திகரித்து 1வது நாள் 7வது நாளில் செய்து அதை ஆரம்பிக்கிறான். வாஷிங் ஆஃப் ரீஜெனரேஷன் ரொம்ப அவசியம். இதெல்லாம் புதிய ஏற்பாடில் கிறிஸ்து நமக்கு எல்லாம் ஒரே தடம் செய்கிறார் இல்லைங்களா? வேற வேற தடவை ரட்சிப்பின் படிமுறைகள் ஒன்னா நம்ம விசுவாசித்து மனம் திரும்பி மறுஜன்மம் எல்லாம் ஒன்னா நடக்குது படிப்படியாக. ஆனா இங்க வந்து வேறுபடுத்தி நமக்கு காட்டப்படுகிறது. பாருங்களேன், எப்படி ஒரு முதல்ல அவனுக்கு சுத்திகரிப்பு நடக்குது, சுத்திகரிப்பு, பாவ சுத்திகரிப்பு நடக்குது. அந்த சுத்திகரிப்புல சுத்திகரிப்பு ரெண்டு விஷயம் இருக்குது, பாவ மன்னிப்பு, நீதிமான் ஆக்குதல். இது ரெண்டுமே ஒரே காரியம்தான், வேற வேற பக்கம். இது 2 coins மாதிரி. பாவ மன்னிப்பு என்ன பண்ணுது? நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம், நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. ஆனால் அதோடு பத்தாது, வியாதி தீர்ந்தது அதோடு பத்தாது. கடவுள்கிட்ட வரணும்னா நமக்கு என்ன வேணும்? நீதி வேணும். அதனால நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் என்ன செய்யறார்? அவருடைய நீதியை நமக்கு சுமத்தி, இயேசு கிறிஸ்து நீதியை நமக்கு சுமத்தி நம்மளை நீதிமான் ஆக்குறார். அதனால ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சைட் தான் பாவம் மன்னிப்போம், நீதிமான் ஆக்குதல். ஆனால் அதோடு பத்துமா? கடவுள்கிட்ட வர்றதுக்கு அதுவும் பத்தாது. என்ன, ஏன் பத்தாது? நமக்கு மறுஜன்மமும் தேவை. பாருங்களேன், மறுஜன்மமும் தேவை. நீதிமான் ஆக்குதல் பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குது. ஆனா மறுஜன்மோ பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குது. பாவத்துக்கு இன்னுமே தண்டனை இல்லை தான், நீ நீதிமான் ஆயிட்டா, ஆனா பாவத்தின் வல்லமையில நீ இன்னும் இருக்கிறிய. அதுல இருந்து விடுதலை கொடுக்கறது எது? மறுஜன்மம். நமக்கு ஒரு புது இயற்கை, புது பலன், புது ஆவியானவருடைய பலன் வந்து பாவத்தை மேற்கொள்ள, பாவத்தின் வல்லமையை நம்ம மேற்கொண்டு வாழ்வதற்கு. நீதிமான் ஆக்குதல் வந்து லீகலா கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம வரலாம், இன்னுமே நீதிமான் ஆயிருக்கிறோம். ஆனா மறுஜன்மோ அனுபவபூர்வமாக கடவுளை அனுபவிக்கும் விதத்துல நம்ம வரும்படிக்கு நம்மளை செய்கிறது. இது எவ்வளவு தேவை பாருங்களேன். நம்ம ரட்சிக்கணும்னா சும்மா நினைச்சுக்கிறோம் நம்ம, பெரிய வித்தியாசம். ஒரு உதாரணம் கொடுக்குறேன் உங்களுக்கு புரியறதுக்கு. தாவீதுக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் அப்சலோம், மோசமான மகன். அம்னான் என்றவ அவனுடைய தங்கச்சி, அப்சலோமுடைய தங்கச்சியை கெடுத்துட்டான்னு சொல்லி இவன் அப்சலோம் வந்து அம்னானை கொன்னுட்டான். தாவீதுக்கு ஒரே கோபம், அதனால அவன் நாடு கடத்தப்பட்டான், ஓடிட்டான் அவன். அப்போ தாவீது அவனை, அவன் பெரிய கிரைமை செஞ்சிருக்கிறான்னு விட்டுட்டார். அப்போ ஜோவாப் வந்து எவ்வளோ கேட்டுக்கிட்டு, உங்கள் மகன் தானே, மன்னிச்சிருங்களேன் மன்னிச்சிருங்களேன் அப்படின்னாரு. தாவீது என்ன சொன்னார், ஓகே அவனை மன்னிச்சிட்டேன், ஆனால் அவன் என் முகத்தையே பார்க்கக்கூடாது, எங்கன்னா வெளியில் அரண்மனைக்குள்ளேயே வரக்கூடாது, என் முகத்தையே பார்க்கக்கூடாதுன்னார். என்ன, அவனுக்கு மன்னிப்பு கிடச்சிருக்கு. ஆனால் ஏன் தாவீதுடைய ஐடியா, ஏன் அரண்மனைக்குள்ளே வரக்கூடாது? தாவீதுடைய ஐடியா என்ன, அவன் கிரைமை நான் மன்னிச்சு தான் இருக்கேன், ஆனால் அவன் இருதயம் என்ன மாறலையே இல்லைங்களா, அவன் கிரைம் அவன் உணரலையா, அதை உணர்ந்து வர வரைக்கும் என் முகத்திலையும் என்கிட்டையும் அவனுக்கு ஐக்கியம் கிடையாது, அரண்மனைக்குள்ள வர முடியாது. அவனுடைய அகங்காரம் மாறி தாழ்மையா மாறணும், அவனுடைய எதிர்ப்பெல்லாம் அடக்கமா மாறணும். அப்போதான் அவன் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லை, அது வரைக்கும் அவனை டிஸ்டன்ஸ்ல நான் வைப்பேன். அதே மாதிரி தானுங்க ஆண்டவர், நம்மளை பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் பத்தாது, ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவர்கிட்ட தாழ்மையா வருகிற மறுஜென்மோன்ற ஒரு புது இருதயம் நமக்கு வேணும். பாருங்களேன், உண்மையான ஆண்டவரை அனுபவிக்கவே முடியாதுன்னா, ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறார்னு இல்லை, நீதிமான் ஆக்கியிருக்கிறான்னு மாத்திரம் பத்தாது, எனக்கு ஒரு விருத்த சேதனமாகப்பட்ட ஒரு இருதயம், ஆண்டவரை அன்பு செய்கிற ஒரு இருதயமும் ஏற்படுத்தணும். பாருங்களேன், இதெல்லாம் ரொம்ப ஒன்றும் ஒன்றுக்குள்ள பிரிக்க முடியாது. ஒரு மனுஷன் நீதிமான் ஆயிருக்கிறான், அவன் பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுபட்டிருக்கிறான்றதுக்கு அடையாளம் என்ன, அதுக்கு அடையாளம் என்ன, அவன் பாவத்தின் வல்லமையில விடுபட்டிருக்கணும். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாதுதான். ரட்சிப்பில் நான் நீதிமான் ஆயிருக்கேன், எனக்கு பாவம் பண்ணி பார்க்காரு, ஆனால் எனக்கு வாழ்க்கை மாறலன்னா, பாவத்தின் வல்லமையில் நான் விடுபடலைன்னா அது ரட்சிப்பாது நோ? அதான் ரட்சிப்பின் படிமுறைகள் இதெல்லாம் பார்க்கணும்னு பார்க்குறோம். ஓகே, அதுதான் இவனுக்கு, யோசிச்சு பாருங்க. ஏழாவது நாளில் அவன் கேம்புக்குள்ள, ஏன் அதனால தான் ஒரு மறுஜன்ம அடைந்தவர்கள் தான் ஆலயத்துக்குள்ள உடனோன்னு ஆண்டவர் அங்கேயே வச்சிருக்காரு பாருங்களேன். ஏன் பா, அவன் சுத்திகரிக்கப்பட்டான், விட்டுறலாம் இல்ல, ஏழு நாள் கேம்புக்குள்ள சுத்து. ஏன் சுத்தணும், யாருடைய போக கூடாது. கேம்புக்குள்ள சுத்தும் போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஏ சுகப்பட்ட குஷ்டரோகி வராம பாருங்க, அவன் சுகமாயிட்டானா, எல்லாம் அவனையே பார்ப்பாங்க இல்லைங்களா, அவனையே பார்ப்பாங்க. ஏழு நாள் உண்மையாவே அவனுடைய வியாதியின் தாக்கம் குறைந்து விட்டதா இல்ல, ஏதாவது அங்கங்க மார்க் வருதான்னு எல்லாம் கவனிச்சுக்கிட்டே, எங்கனாவது சொறியறானான்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா. அந்த கவனிப்பு உண்மையாவே இவன் சுகமளிக்கப்பட்டவனா இல்லைங்களா, இல்ல அவன் சுகமளிக்காம கேம்புக்குள்ள விட்டவனா என்ன ஆகும், கேம்புக்குள்ளெல்லாம் குஷ்டரோகம் வந்துடும். அப்போவே அதை வச்சிருக்காரே, நம்மளை எல்லாம் குற்றப்படுத்துகிறாங்க, சபை இவங்க பெரிய ஊரில் இல்லாத சபை இவங்களுது, எல்லாரையும் ரட்சிக்கப்பட்டு அவங்க சாட்சி எழுதி கொடுத்து அப்போ தான் மெம்பர்ஷிப் கொடுப்பாங்களாம், அங்கே போய் டக்கு சிட்டிக்கை எடுத்தால் மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க, நான் மெம்பருங்கன்னா சிட்டிக்கை இத்த போதும் மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க, இங்கே என்னங்க அப்படின்னு ஆண்டவர் அந்த காலத்துலேயே வச்சிருக்கார் பாருங்க. நீ வெறும் பாவ மன்னிப்பு பெற்றது மாத்திரம் இல்லை, நீ மறுஜென்மம் அடைந்திருக்கிறாயா, உனக்கு அந்த குணங்கள் இருக்கிறதா, இல்லை நீ தொடர்ந்து குஷ்டரோகியாக இருக்கிறாயா, நீ உன்னை விட்டவனா உள்ள என்ன ஆகும், உள்ளக்கிறதெல்லாம் கெட்டுரும், உள்ளக்கிறதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அப்போவே வச்சிருக்கிறாரே அதை, ஏழு நாள் ஏன் வைக்கணும், ஏழு நாள் ஓடாட விடுறார். எட்டாவது நாளில் ஆமாம் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, நம்மள மெம்பர்ஷிப்பாக இவங்களை ஏற்றுக்கலாமான்னு கேட்குறோம் இல்லைங்களா. நம்ம ரஜத் இப்போ மெம்பர்ஷிப் வேணும் அப்படின்னவுடனே என்ன சொல்லணும், சாட்சி எழுதி கொடுக்குறேன், நான் இதுதான் சொன்னேன், மெம்பராக எல்லாரையும் கேட்போம் அப்படின்னு. ஏன் இந்த கேம்புக்குள்ளே நீ ஓடாடி இருக்கிற, சுகமாக இருக்கிறியான்னு உன்னை பார்க்கணும், நீ மறுஜன்மம் அடைஞ்சிருக்கிறியா, குணம் தெரிதா, மனுஷன் போவே மாட்டேது, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் போல சர்ச்சிலேருந்து, தமிழ் முடிஞ்சு தமிழெல்லாம் உட்காந்துக்கிட்டே கேட்டு எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு, இதெல்லாம் அடையாளம் இல்லை சுகப்பட்டிருக்கிறான் அவன். அதே மாதிரி தான் பாருங்க, ஒரு லீகலிஸ்டிக்காக நம்ம பண்ணல, அதெல்லாம் வேதபூர்வமானது. ஓகே, எட்டாவது நாளில் ஆலயத்துக்குள்ள வரவேற்பை பார்க்கிறோம். அவன் சுத்திகரிப்பு மாத்திரம் இல்லை, அவனுக்கு மறுஜென்மமும் ஆயிருக்கிறதுக்கு அடையாளமாக நம்ம பார்க்கிறோம். ஓகே, சுத்திகரிக்கப்பட்டு மறுஜன்மம் அடைந்து பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனால் குடும்பத்தில் தத்தெடுத்துக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ள வந்து செல்ல பிள்ளையா வந்துட்டான், கடவுளுடைய பிள்ளையாக வந்துட்டான். அவனுடைய ஆராதனை பார்ப்போம், முன்னாள் குஷ்டரோகியுடைய ஆராதனையை பார்ப்போம். நாலு குரூப் ஆஃப் கேட்டகரிஸ் ஆக்டிவிட்டிஸ் இங்கே பார்க்குறோம். தலையே சுத்துற மாதிரி இருக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னா, எனக்கும் தலை தான் சுத்துச்சு. அது நாலு குரூப்பாக நான் குரூப் பண்ணியிருக்கேன். என்னென்ன நடக்குது? முதல்ல 11வது வசனத்தில் இஸ் ப்ரெசன்டட் பிஃபோர் த லார்ட், வந்து அவனுடைய ப்ரெசன்டேஷன் நடக்குது. ஆண்டவரே சுகப்படுத்தின குஷ்டரோகி உமக்கு முன்பதாக வந்து நிற்கிறான். ரெண்டாவது கேட்டகரி என்ன நடக்குது? வித்தியாசமான பலவித காணிக்கை பலிகள் கொடுக்கப்படுகிறது. 12வது வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, குற்ற நிவாரண பலி, அசைவாட்டும் பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ரெண்டாவதாக, மூணாவதாக ரத்தம் பூசுதல், ஸ்மியரிங் ஆஃப் பிளட். ரொம்ப சில முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் இடங்கள்ல ரத்தம் பூசுது. 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எங்கெங்க ரத்தம்? ரைட் காதுல ரத்தம், இதுல ரைட் கை பெரு விரல்ல தம்புல ரத்தம், இங்க ரத்தம், அப்புறம் காலில் பெரிய விரல்ல ரத்தம், இந்த ரத்தம் பூசுதல் நடக்குது பாருங்க. மூணு, அடுத்ததாக நாலாவதாக எண்ணெய், அது என்ன? லாக் ஆஃப் ஆயில், தமிழ்ல எப்படி வருது? ஆளாக்கு எண்ணெய் அப்படின்னா ஒரு பாட்டில் ஒரு ஆளாக்குனா ஒரு கட்டை மாதிரி இருக்கும், அது ஃபுல்லா எண்ணெய். நம்ம அந்த காலத்துல பிளாஸ்டிக் எல்லாம் இல்லையே, பாட்டில் இல்லையே, அந்த கட்டை மாதிரி ஆளாக்கு, லாக் ஆஃப் ஆயில்னா ஒரு கட்டையில் ஒரு லிட்டர் எண்ணெய் இருக்கலாம், அந்த எண்ணெயை ஊற்றி எடுத்துட்டு வரணும். அந்த எண்ணெயை இவர் என்ன பண்ணுறாரு? கையில் ஊத்துறாரு, அதை தன் ரைட் ஹேண்டில் தொட்டு அவனுக்கு திருப்பியும் காதில் போடுறாரு, கை ஆண்டவருக்கு முன்னாடி ஏழு தடம் தெளிக்கிறாரு, அதுக்கப்புறம் அவன் காதில், அவன் ஃப்ரீ தம்பில், ஒரு பெரிய விரலில், கால்லையும் போடுறாரு. போட்டு மீதி இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்து அவன் தலை மேலே அபிஷேகம் பண்ணுறார். என்னங்க நடக்குது இங்கே? திருப்பியும் ஆண்டவரே என்ன டேபிள்ஸ் வந்துருச்சு, நாங்கள் எப்படி படிக்கிறது, இது என்ன அப்படின்னு தலை சுத்துற மாதிரி இருக்கும்போது, நானும் தலையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, எந்த ஒரு யூதனும் இப்படி செய்ய சொல்லலையே அவரு. ஏன் இவருக்கு இது எங்கே பார்த்தோம், இந்த மாதிரி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்தா, 8வது 9வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நான் சொன்னேன் இந்த ஒரு ஆசாரியன் ஆரோனை, பிரதான ஆசாரியனை பிரதிஷ்டை பண்ணி அவனுடைய மாபெரும் உயர்வான பதவிக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அவனுக்கு அற்புதமான ட்ரெஸ் ரெடி பண்ணாங்க. அவனுக்கு எத்தனையோ நம்மளால குழம்பி தலையெல்லாம் சுத்துற அளவுக்கு சடங்குகள் இதெல்லாம் நடந்துச்சு. அவனுக்கு நடத்தின அதே சடங்குகளை இங்கேயும் நடத்தப்படுகிறதை தான் நாம் பார்க்கிறோம். ரொம்ப ஆச்சரியம் என்னங்க இது? அங்க நடந்த 8-9 என்னெல்லாம் வருது, அது இங்கேயும் வருது. எலாபரேட் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் இல்லை, அந்த சடங்குகள் எல்லாம் இவனுக்கு வருது. ஏன்? எக்ஸாக்ட் காப்பீஸ், அதே காணிக்கைகள், அசைவாட்டும் பலி, சர்வாங்க தகன பலி, ரத்தம் பூசுதல், இந்த மாதிரி காதில், கையில், காலில், அதே மாதிரி எண்ணெய் அபிஷேகம், இதெல்லாம் 8-9 நீங்கள் பார்த்து படிக்கலாம். ஏன் தான் கேள்வி? ஏங்க ஒரு ஆசாரியனுக்கு செய்யக்கூடிய சடங்கெல்லாம் ஒரு இவன் ஆராதனையில் ஒரு முன்னாள் குஷ்டரோகி ஏன் செய்ய வேண்டும்? அவன் ஆசாரியர் மாதிரி ஆலயத்துக்குள்ள சேவை செய்வதற்கு அழைக்கப்படுகிறானா? ஏன் இதெல்லாம் அப்படின்னா, ஒரு குஷ்டரோகி தன்னுடைய கோரமான குஷ்டரோகத்தை அவன் உணர்ந்து அதிலிருந்து தேவன் வாழ்ற நரகம், அது நரகத்தில் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறான். அந்த மாதிரி குடும்பத்தை பிரிஞ்சு, சமுதாயத்தை பிரிஞ்சு, தேவ ஆலயத்தை பிரிஞ்சு துடிச்சு துடிச்சு சாக வேண்டியவன் அவன், திடீர்னு அற்புதமான விடுதலை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கும் போது, அந்த கோரத்தை உணர்ந்தவன், அதுலேருந்து விடுபட்டவன், கடவுள் வந்து அவனை சுத்திகரித்து மீண்டுமாக அவனுக்கு மறுஜன்மம் கொடுத்த அவர் ஆலயத்தில் பங்கு அவனை வரவேற்கும் போது, அவனுக்கு நன்றினால அவன் எந்த அளவுக்கு நிறைந்திருக்கணும்னா, அவனுடைய நன்றி கடன் நன்றி உணர்வு எந்த அளவுக்கு இருக்கணும்னா, அவனுடைய முழு பலத்தோடு, முழு சக்தியோடு, முழு சிந்தனை, ஆத்மா இதயத்தோடு ஒரு ஆசாரியன் பிரதான ஆசாரியன் ஆண்டவரை எப்படி சேவிப்பாரோ அதே அர்ப்பணத்தோடு நன்றியோடு அவன் வாழணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாருங்களேன், அதுதான் இங்க நமக்கு காட்டப்படுகிறது. ஏன் ஒரு பிரதான ஆசாரியன் செய்யறதை இவெல்லாம் செய்யணும் இந்த ஆராதனையில? ஏன் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த விடுதலை, அவனுக்கு கொடுத்த பெரிய சுகம், அவனுக்கு எந்த அளவுக்கு நன்றி கடன் ஏற்பட்டிருக்கணும்னா அவன் ஒரு ஆசாரியன் வாழ்ந்த மாதிரி அதே அர்ப்பணத்தோடு அவன் வாழணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். போன வாரம் நான் எல்லாம் உங்களை பிரான்சிஸ் பிரதர் கேலி பண்ணிட்டு இருந்தார், சக குஷ்ட ரோகிகளே அப்படின்னு நான் உங்களை கூப்பிட்டேன். இந்த வாரம் நான் உங்களை தொடர்ந்து முன்னாள் சக குஷ்ட ரோகிகளே, உங்களுக்கு பாவத்தின் கோரத்தை பற்றிய ஏதாவது கொஞ்சம் உணர்வு இருந்தா, எத்தே பெரிய கோரம் பாவம் என் ஆத்மாவை எப்படி கெடுக்கும், தலையிலிருந்து கால் வரைக்கும் நான் சீர்கெட்டவன், தொட்டதெல்லாம் நான் தீட்டுத்தான், பாவோன்ற சாக்கடையில் வாழ்ந்துகிட்டு ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு விரோதமாக தான் வாழ்க்கை, ஆண்டவருக்கு முன்பதாக நான் தீட்டாக இருந்த என்னை பார்க்கவே அருவேற்பா, கட்டப்படாத சுகப்படுத்தப்படாத ட்ரீட் பண்ணாத வியாதிகளோடு சாக்கடையில் இருந்த நான், குஷ்டரோக கடவுளால் வெறுக்கப்பட்ட எபேசியர் 2 அவர் சொல்றாரே, பாவத்தில் மறித்தவர்களா இருந்தீங்க, குஷ்டரோகன்ற சாக்கடையில் பிறண்டுகிட்டு இருந்த நீங்க, உங்களுக்கு ஆண்டவர் சுத்திகரிப்பு, பாவ மன்னிப்பு, மறுஜென்மோ, நீதிமானாக்குதல் எல்லாம் கொடுத்திருக்கிறாரே. அப்படி பெற்ற ஒருத்தனுக்குத்தானே எவ்வளோ ஒரு உந்துதல், எவ்வளோ ஒரு ஆர்வம், அதிசயமா நான் சுகம் பெற்றிருக்கிறேனேன்ற அவனுக்கு நன்றி எவ்வளோ வரும், அதை உணர்ந்தானா? உணர்ந்தானா? யோசிச்சு பாருங்களேன், கிரேட்டர்லேருந்து லெஸ்ஸர் ஆர்கியுமெண்ட்டுன்னு வேதம் எப்பவும் அதை செய்யும், பெருசுலேருந்து சிறுசை ஆர்கி பண்ணி காட்டும். அந்த மாதிரி இந்த மனுஷன், இவனுக்கே இந்த உலகத்தின் குஷ்டரோகம், மரணத்தோடு அவனுடைய குஷ்டரோக வியாதி முடியப்போகுது, அவனுக்கே அந்த நன்றி கடனோ அந்த ஆசாரி அர்ப்பணமோ அவனுக்கு எதிர்பார்க்கப்படுகிறதுன்னா, நித்திய குஷ்டரோகத்திலிருந்து சுகம் கொடுத்த நமக்கு ஆண்டவர் எவ்வளோ அர்ப்பணிப்போம், நன்றியும் ஆராதனையும் எதிர்பார்ப்பார். நீங்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும், நீங்கள் தான் சிந்திச்சு பார்க்கணும். நம்மளை அந்த சிறுத்தையின் புள்ளியை மாற்ற முடியுமான்ற மாதிரி நம்ம குணங்கள்லாம் மாற முடியாத பாவி பிறவிலே குஷ்டரோகிலாக பிறந்தவர்கள், குணமே மாற முடியாத நம்ம குணத்தை போய் மாற்றுற அளவுக்கு வேலையை நமக்குள்ளே செஞ்சுட்டு வராரு. என்ன சொல்கிறது, நம்முடைய கடந்த கால குஷ்டரோகத்தின் நிலைமையை ஏதாவது உணர்ந்தோன்னா, முன்னாள் குஷ்டரோகிகளே, மை டியர் முன்னாள் குஷ்டரோகிகளே, உங்களுக்கு யாருமே சொல்ல வேண்டியதில்லை, ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ வைராக்கியமாக நன்றி கடனாக இருக்கணும்னு சொல்லி வர வேண்டியதில்லை, சொல்லி வர வேண்டியதில்லை. நன்றி, ஆண்டவர் மேலே ஆராதனை, ஸ்தோத்திரம், அவருக்கு மேலே பெருக்கெடுத்து ஓடுற இருதயமே உருகிற அளவுக்கு அந்த வேசி கண்ணீரால் அவர் காலை கழுவுன நன்றி சொல்லி வர வேண்டியதில்லை. அப்படி சொல்ல சொல்ல வர வேண்டியதுன்னா, ஒன்று உங்கள் குஷ்டரோகத்தையே உணரல நீங்கள், இல்லை உங்களுடைய சுகத்தை நீங்கள் மறந்துட்டீங்க, மறந்து நீங்கள் பரிசேயன் ஆகிவிட்டீங்க. எவ்வளோ இன்ஸ்பயர்டாக இருப்பான் ஒரு குஷ்டரோகி, எவ்வளோ ஊக்கமாக இருப்பான், அங்கே அவன் நிற்கிறான், கண்ணீரோடு நிற்கிறான் ஆண்டவருக்கு முன்பதாக, ஐயோ காலனியில் நான் இறப்பனேன்னு நினச்சிக்கிட்டு பாண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே நான் சுத்திகரிக்கப்பட்டு ஒவ்வொரு சடங்கும் செய்யும் போது என்ன ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம், இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஏன் ஆண்டவர் இங்கே என்ன காட்டுறாரு, எவ்வளோ அவனுக்கு ஊக்கம் இருக்கும், உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருக்கும், ஆண்டவருக்கு நன்றி செய்யணும், இன்னமே ஆண்டவருக்காகத்தான் வாழணுன்ற நன்றியோடு நிற்பான். பொதுவாக இருக்கிற இஸ்ரவேலனை விட ஒரு சுகப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவனுடைய கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனையும் ஆராதனை பெருசு. அதைத்தான் இங்க பாத்துக்கிறார். அவனுடைய ஆராதனையில் 4 குணங்கள்ல நம்ம படிப்போமா ஆராதனை செய்யறது? மை டியர் முன்னாள் குஷ்டரோகிகளே, நீங்கள் ஆராதிக்க வேண்டியது இப்படித்தான், ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஆராதனை இப்படித்தான், நீங்கள் சுகமானதை நீங்கள் உணர்ந்திருந்தா இதுதான் ஆராதனை அவர் எதிர்பார்க்கிறார். என்ன? முதலாவது ப்ரெசன்டேஷன் பாருங்களேன், ப்ரெசன்டேஷன். அவன் 4 வசனத்தில் வருது, அந்த குஷ்டரோகி அங்கே வந்து அவன் நிற்கிறான், முடியெல்லாம் வெட்டிட்டாங்க, சுத்தம், கை காலெல்லாம் சுத்தமாக இருக்குது, கெட்டு நாத்தம் அடிச்சுக்கிட்டு இருந்த உடம்பு இப்போ எல்லாம் க்ளீனாக இருக்குது, பர்ஃப்யூம் வேற போட்டு வந்திருப்பான், தேவனுடைய அசாதாரணமான அற்புதத்தினால எல்லாம் பொண்ணுங்க போயிடுச்சு, உடம்பெல்லாம் கிளீனாக இருக்குதுன்னு அங்கே வந்து நிற்கும் போது, நான் குஷ்டரோகன்ற அந்த அவங்களுடைய மசானத்தில் இறந்துருக்கணும், இப்போ கடவுளுடைய டெம்பிளில் நான் நிற்கிறேனே, நான் நிற்கிறேனே, சுத்தமானவன் அறிவிக்கப்பட்டு நான் நிற்கிறேனே, நான் என்னையே ஆண்டவருக்கு பலியாக நிற்கிறேன், ஐ ப்ரெசன்ட் மை செல்ஃப். அதான் அந்த ஆசாரியன் எடுத்துட்டு வந்து அவனுக்கு ப்ரெசன்ட் பண்ணுற. இது பவுலுடைய வசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்தலையா? ரோமர் 11 அதிகாரத்தில் 11 அதிகாரங்கள் பவுல் நம்முடைய குஷ்டரோகத்தையும் ஆண்டவர் நமக்கு செஞ்ச மாபெரும் ரட்சிப்பையும் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றார், 12 வசனத்துக்கு வந்து, இப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ப்ரெசன்ட். அதே வார்த்தை தான் ஆராதனைக்கு, ஒவ்வொரு தடவையும் நீ வரும்போது உனக்கு உன்னையே ப்ரெசன்ட் பண், உன்னையே ஆண்டவருக்கு ஜீவ பலியாக கொடு. ஆண்டவரே, நான் எங்கேயோ இறந்துருக்கணுமே, எங்கேயோ இன்னைக்கு காலில் பார்ல இருந்திருக்கணுமே, எங்கேயோ சாக்கடையில் நான் இருந்திருக்கணுமே, ஐ ப்ரெசன்ட் மை செல்ஃப் ஆஸ் எ லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். என்னங்க இரக்கம், அவர் செஞ்ச இரக்கம், அவனை விட நமக்கு பெருசா அவனுக்கு இருக்கிற ஊக்கம் நமக்கு இருக்கக்கூடாதா? இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தின்னு உனக்கு இருந்துச்சுன்னா, மூலான்னு இருந்துச்சுன்னா, மனசாட்சின்னு உனக்கு இருந்துச்சுன்னா, கடவுளுடைய இரக்கங்கள் என்னன்னு உனக்கு தெரிஞ்சுன்னா, ரட்சிப்புனா என்னன்னு உனக்கு தெரிஞ்சு, பாவோனா என்னன்னு உன் புத்தி யோசிச்சுன்னா, புத்தி உள்ள ஆராதனை இதை தான் செய்வேன், இதை செய்யணும். ஒவ்வொரு அணுவும் இன்னமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எனர்ஜி எல்லாம் சுகப்படுத்தப்பட்ட குஷ்டரோகியாக என் ரட்சகருக்குத்தான். ரெண்டாவது என்ன செய்கிறாரு? குற்ற நிவர்த்தி பலி, அசைவாட்டும் பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, அதெல்லாம் கொடுக்குறான். இவன் வந்து என்னத்தை கொடுக்குறான், ஏன் இதெல்லாம் என்ன காட்டுது? இனிமே நான் ஆண்டவர்கிட்ட வருகிற விதம் ஒரு போத நான் ஒரு பரிசய மாதிரி வரமாட்டேன். ஆண்டவரே, நான் போன வாரம் ஒழுங்காக பைபிளை படித்தேன், ஒழுங்காக காணிக்க கொடுக்குறேன், நான் எவ்வளோ அழகாக இருக்கிறேன் பாருங்க ஆண்டவரே, அசிங்கமாக அப்படி வரவே மாட்டேன். இனிமே நான் வருவது அந்த சர்வாங்க தகன பலி தான், அவர் கொடுத்த பலியின் அடிப்படையில் தான் நான் ஆண்டவர்கிட்ட வரவே முடியும். அந்த பலி என் கண்ணை விட்டே போகாது. என்ன நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன் ஆண்டவரே? நான் குஷ்டரோகியா, முன்னாள் குஷ்டரோகியா, சுகப்படுத்தவனா இன்னைக்கு வருவதற்கு ஒரே காரணம் அந்த சர்வாங்க தகன பலி தான். அந்த பலியின் மேலே தான் என்னுடைய நம்பிக்கையெல்லாம். அப்படித்தான் அவங்க ஆராதனை வரணும், அப்படி தான் ஆண்டவர்கிட்ட நீ ஆராதிக்க வரணும். எபிரேயருக்கு எழுதினவர் அதை தானே சொல்கிறார், எபிரேயர் 10:11, ஆகையால் சகோதரர்களே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாம்சத்தில் திரையாக வழி புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ரோகோனி, நீ எப்படி வர முடியும் கடவுள்கிட்ட? அவருடைய இரத்தத்தில் என்னால் வர முடியும், அவருடைய இரத்தத்தினால மட்டும்தான் என்னால் வர முடியும். நான் வரவே முடியாது, அவனை விட பெட்டர், நான் அவனை விட நல்லவன், அவங்கெல்லாம் மோசம் பக்கத்தில் எப்படி இருக்காங்க, நான் சோச்சுக்கு போகிற பாருங்க, காலில் எழுந்துச்சு நான் எவ்வளோ ஒழுங்கு, அந்த பரிசய மாதிரி வராத. துர்மனசாட்சி, நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சுத்த ஜலம் ஜலத்தால் கழுவப்பட்டவர்கள், அதே வார்த்தைகள் தானுங்க. அவன் கழுவி, அவன் முடியெல்லாம் சிறைச்சி, துர்மனசாட்சி எல்லாம் நீங்கி, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டு சரீரம் உள்ளவர்களாய் உண்மையும் உண்மையான இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். அப்படிதான் நீ வந்தாதான் ஆண்டவருடைய ஐக்கியத்தை அனுபவிப்ப. குஷ்டரோகியே அநேக தினம் சபைக்கு வந்து ஆண்டவர்கிட்டயே ஐக்கியம் இல்லை, ஆண்டவருடைய கிருபையே பெற்று போவதுக்கு என்ன காரணம்? அகம்பாவத்தோடு நீ வர, அகங்காரத்தோடு, பெருமையோடு, பரிசயமாதி நீ வர, ஒரு கிருபையும் உனக்கு கிடைக்கிறது இல்லை. ஆண்டவருடைய அனுகிரகம், ஆண்டவருடைய ஆண்டவர்கிட்ட சேர்ற ஐக்கியத்தை நீ எப்போ அனுபவிக்க முடியும்? அந்த ரெண்டு பேர் வந்தானுங்க ஆலயத்துக்கு, ஒருத்தன் வந்தான் பெருமையா இல்லைங்களா, நான் உபவாசம் பண்றேன், அது இன்னொருத்தன் வந்தான், ஐயோ பாவி, இறக்கம் காட்டுங்க, அவன் தானே ஆண்டவருடைய அருளை பெட்டான், நீங்கள் ஏன் சில நேரங்களில் ஏன் நீங்கள் வர்றது பரிசய மாதிரி வரீங்க, அப்படி வந்தால் ஆண்டவர் சேரக்கடவோன்றாரே, தைரியத்தோடு சேரக்கடவும். கடைசி அதில் வருது மெல்லிய மாவு இல்லைங்களா, மெல்லிய மாவு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், மெல்லிய மாவு அந்த காலத்தில் அரைக்கிறது ரொம்ப கஷ்டம், என் கையை அறுப்பு செய்து 6 மாதம் 8 மாதம் அந்த அறுப்பை காத்து அதை வந்து எடுத்துட்டு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை செய்து அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கறது என்ன காட்டுது? என் கையின் பிரயாசத்தை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். இனிமே நான் அந்த காலயத்தில் வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்ன்ற ஒரு முறுமுறுப்பு இல்லாமல் அவன் தான் கொடுக்கறத சந்தோஷமாக கொடுக்கணும். நமக்கு ஏன் முறுமுறுப்பு வருது ஆண்டவர் கொடுக்கறதுக்கு? ஏன் முன்னாள் குஷ்டரோகியாக மறந்துட்டேன், பவுல் அதனால அவன்தான சந்தோஷம். அடுத்ததாக அவன் செய்கிற ஆராதனையில் என்ன? முதலாவது பிரசன்டேஷன், ரெண்டாவது பலிகள், மூணாவது ரத்தம் பூசுதல். என்ன சொல்வது? எங்கெங்க பூசணும் ரத்தம்? காதில், ரைட் காதில், அப்புறம் ரைட் தம்பில், பெரு விரல்ல, காலில் இருக்கிற விரல்ல. இதில் என்ன அடையாளம்? ரத்தம் பூசுது என்னும் போது அந்த ரைட்டுன்னும் போதே அதனோட பலம், ஸ்ட்ரென்த். ரைட்டு காதுன்னும் போது ரைட்டு காது இன்னுமே இந்த ரைட்டு காது, ரைட்டு கை, ரைட்டு காலு இன்னுமே அதனோட ஸ்ட்ரென்த்தே ஆண்டவருக்காக பயன்படுத்த போகிறேன், ஆண்டவருக்கு நான் பிரதிஷ்டை பண்ணுறேன்னு அர்த்தம். ஏ ரைட்டு தம்பு தம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை வெட்டிட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? நியாயாதிபதிகளில் ஒருத்தனுக்கு இது ரெண்டும் வெட்டிட்டாங்களாம். ஏன்? எதையுமே நம்ம பிடிக்க முடியாது தெரியுமா? தம் இல்லைன்னா போச்சு, கையே போன மாதிரி தான். காலில் பெரியவரில் வெட்டிட்டா என்ன ஆகும்? ஒழுங்காக நடக்கவே நொண்டி நொண்டி தான் நடக்கணும், கிரிப்பாகவே நடக்க முடியாது. அதனோட பலத்தை குறிக்கிறது, அதனோட பலத்தை. ஏன் இந்த ஆசாரியனுக்கும் இது செய்யப்பட்டது? ஏன் இந்த ஆசாரியனுக்கு செய்யப்பட்டது? இனிமே நான் ஆசாரியனாக என் காதை, என் கையை, என் காலை ஆண்டவருக்கு பிரதிஷ்டை செய்கிறேன். இந்த குஷ்டரோகியா உட்காந்து அங்கே கண்ணீரோடு நிற்கிறான். நிற்கும்போது இந்த காதெல்லாம் புண்ணு பிடிச்சிருந்துச்சு, இப்போல்லாம் சுத்தம் ஆயிடுச்சு, இந்த கையெல்லாம் சுத்தம் ஆயிடுச்சு, இந்த காலெல்லாம் கெட்டு நாற்றம் அடிச்சுட்டு இருந்துச்சு, இப்போ நல்லா நிற்கிறேன், எல்லாம் புண்ணுகள்லாம் போயிடுச்சு, எல்லாம் இதெல்லாம் போயிடுச்சு, ஹெல்த்தியாக நான் நிற்கிறேன். இதை கொடுத்த சுகத்தை கொடுத்த தேவனுக்கே இதை நான் கொடுக்க போகிறேன். நான் மறுஜென்மாய் வந்திருக்கிறேன், புது உயிர் பெற்று வந்திருக்கிறேன். கல்லறையில் சாக வேண்டிய நான் இப்போ கோயிலில் நான் உட்காந்துருக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் இந்த 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 காதை, இந்த காதில் ரத்தம் பூசுங்க, இந்த கையில் ரத்தம் பூசுங்க, இந்த காலில் ரத்தம் பூசுங்க. ஏன்? இந்த காது இன்னுமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நான் என்ன அர்ப்பணிக்கிறேன். இந்த காது முழு பலத்தோடு இன்னுமே ஆண்டவருடைய வார்த்தையை தான் கேட்கும். அதே பேதுரு பவுல் நமக்கு சொல்லலையா, உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துறது மாத்திரம் இல்லை, என்ன செய்கிறார் 12:2 சொல்கிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன பண்ணணும்? உலகத்தின்படி வாழாமல் என்ன செய்யணும்? நீங்கள் காது எதுக்கு கொடுக்குறீங்களோ அதைபடி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். நீங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய நன்மை, பரிபூர்ணம், பிரியமுள்ள சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனது புதிதாகிறதுனாலேயே மறுரூபம் ஆகுங்க. உன்னுடைய முந்தின நிலைமை, உன் காது எவ்வளோ குஷ்டம் இருந்துச்சு, கால் எவ்வளோ, கையில் கால் எவ்வளோ குஷ்டம் இருந்துச்சு, அதெல்லாம் சுக காது வெறும் அசிங்கத்தை தான் கேட்கும், வெறும் அசிங்கமான பாட்டுகளை தான் கேட்கும். பிசாசு மைண்டை டார்ச்சர் பண்ணோம் இல்லையா, சவுலுக்கு வந்து டார்ச்சர் பண்ண மாதிரி. அதனால தான் அந்த டார்ச்சர்லேருந்து தாங்கணும்னா என்ன பண்ணோம்? காதில் ஏர்ஃபோன் போட்டுக்கிட்டு ஜோராக மியூசிக் கேட்கணும், ஜோராக மியூசிக். சவுல் அப்படி தான் அமைதலாக இருந்தார், மியூசிக் கேட்டுக்கிட்டு, எப்பப்பார் மியூசிக், அசுத்தங்களும் அவலட்சணங்களும் கேட்டுக்கிட்டு இருந்த குஷ்டம் பிடிச்ச காது. இப்போ ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறதுக்கு அதை புதுக்காதான் மாற்றிருக்கிறேன், அதில் ரத்தம் பூசுங்க. இன்னமே இந்த காது ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறது தான் பாருங்களேன். உண்மையை ஆராதிக்கிறவன்னா என்னங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கத்தை கேட்குறேன்னு தூங்குறவங்களா ஆராதனை? முன்னாள் குஷ்டரோகிகளே தூங்குறீங்களா? ஆண்டவருடைய வசனம் கேட்கும்போது அந்த வசனம் கஷ்டமாக வரும்போது ஐயோ இது கேட்கறதுக்கு கடினமாக இருக்கிறது, நம்ம நல்லா தூங்கிடுவோன்னு இருக்கிறீங்களா? இல்லை, அந்த காது அவருடைய வசனத்தின் நல்லா பகுத்தறியணும், அவருடைய நன்மையும் பூரணமான சித்தம் என்னன்னு எனக்கு பகுத்தறிவு வரணும்னா என்னங்க பண்ணணும்? நல்லா கேட்கணும் ஆண்டவருடைய வசனத்தை துல்லியமா. பாஸ்டர் ஒருவேளை நீண்ட மெசேஜ் எடுக்கிறேன்னா என்ன போயிட்டே இருக்கிறாரு, காதையே வலிக்குது போல எனக்கு இருக்குது. இல்ல, உன் சொந்த முழு ஸ்ட்ரென்த்தோடு கேளு. அதுக்கு தான் ரைட் காதுல பூசுறாரே ரத்தத்தை. யோசிச்சு பாருங்க, இந்த காது எப்படி இருந்த காதியத்தை சுத்தப்படுத்தி ஆண்டவருக்காக இந்த காதை அர்ப்பணிக்கிறேன். நன்மையும் பிரியமான சித்தத்தை நான் புரிந்து அதை புரிஞ்சுக்கணும், அது என் மூளைக்கு எட்டணும்னா காதை. நீங்கள் கேட்குறதை குறித்து ஜாக்கிரதையா இருங்க, நான் ஆண்டவர் சொல்லலையா, அதை நல்லா கேட்டு அதை கேட்டு எனக்கு புரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன செய்வேன்? என் கையை அதுக்கு அர்ப்பணிக்கிறேன். இன்னமே அதை புரிஞ்சுக்கிட்ட ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் என் செயல்கள் இருக்கும், என் கால்கள் அந்த சித்தத்தின்படி தான் நடக்கும். என் முழு பலத்தோடு தான் அர்த்தம். காது கேட்குற பலம், செய்கிற பலம், வாழ்க்கையில் நடக்கிற பலம், நம்ம ஸ்ட்ரென்த் அங்கே தான் இருக்குது. என் முழு பலத்தோடு ஆண்டவர் வசனம், ஆண்டவர் வார்த்தை, அதை கேட்டு புரிந்து அதன்படி செய்கிறதோ அதன்படி நடக்கிறது தான் என் வாழ்க்கை. அதுக்கு ரத்தத்தை பூசுங்க, ரத்த கரப்பட்ட காது கையா. வெறும் ப்ரெசன்டேஷன் மாத்திரம் இல்லை, பலி கொடுக்கறது மாத்திரம் இல்லை, ரத்தம் பூசுறது மாத்திரம் இல்லை, நாலாவதாக பாருங்களேன், எண்ணெய் அபிஷேகம். எண்ணெய் அபிஷேகம் என்னங்க? என்ன அபிஷேகம்? என்ன அபிஷேகம்? இந்த காதுக்கும் விரலுக்கும் எல்லாம் போடுறாங்க, அந்த 7 தடவை தெளிக்கிறாங்க. வெறும் இது பார்த்தீங்கன்னா வெறும் எண்ணெயாக இருக்குது, ஃபுல்லாக எண்ணெய் பூசி வச்சுருப்பாங்க. என்ன அபிஷேகமே நடக்குது அவனுக்கு? மீதி இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்து தலைமையில் ஊற்றிடுற. என்னங்க இந்த என்ன அபிஷேகம்? இன்னமே ஆண்டவருக்கு செய்யறது, ஆராதனைக்கு வர்றது, பைபிளை படிக்கிறது, ஜபம் பண்ணுறதெல்லாம் எப்படி செய்யறது? வேண்டா வெறுப்பாக செய்யறதா? மை டியர் முன்னாள் குஷ்ட ரோகிகளே, உங்கள் ஜப வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவருக்கு செய்கிற ஆராதனை எப்படி இருக்குது? யோசிச்சு பாருங்கள். என்ன எண்ணத்தை குறிக்கிறது தெரியுமா? பரிசுத்தாவினால் ஏற்படுகிற நன்றியின் சந்தோஷம். அந்த சந்தோஷம், அந்த அபிஷேகத்தின் சந்தோஷத்தினால கிறிஸ்துவை நன்றியோடு சந்தோஷத்தோடு ஆராதிப்பதும் சேவிப்பதுனுடைய சந்தோஷம் அதான் என்ன இல்லைங்களா? சங்கீதம் 47:5-7 சொல்லப்படுது, ராஜா சந்தோஷத்தினால் அபிஷேகம் பண்ணினார். பாருங்களேன், இந்த முழு இதுவே எண்ணெயினால ஊறி கிடக்கிறான். அந்த காட்சி பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள்ல ஐ திங்க் 12 தடவை எண்ணெய்னு வருதுங்க. இந்த படித்த வசனம் கவனித்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தா 12 தடவை எண்ணெய் பூசு, எண்ணெய் பூசு, எண்ணெய் பூசு. ஏன் ஆண்டவர் ஆராதிக்கிறதுல முன்னாள் குஷ்டரோகிகளாக இருக்கிற நாம் ஒருபோதும் ஒரு முறுமுறுத்துக்கிட்டு ஒரு வேண்டா வெறுப்பா செய்யவே கூடாது. நீ முன்னால் நிலைமையை உணர்ந்தீனா பல்ல கடிச்சுக்கிட்டு செய்யவே கூடாது, செய்யவே கூடாது. அதில் மிகுந்த விருப்பமோ சந்தோஷமோ நன்றியும் கலந்திருக்கும். அதுதான் அந்த எண்ணெய் காட்டுதே. போன வாட்டி ஒருத்தர் மெசேஜ் ஃபோன் பண்ணி சொன்னார், யோ பாஸ்டர், அந்த குஷ்டரோகிக்கு சுகமாகும்போது அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்க முடியும்னு நம்ம வார்த்தைகளில் சொல்ல முடியுமா? என்ன வார்த்தை பாஸ்டர் பயன்படுத்துறது அவனுடைய சந்தோஷத்தை அறிவிக்கிறதுக்கு? இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்கு, ராப்சாடி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். ராப்சாடி அப்பாடி யூஃபோரியான்ற வார்த்தை, உணர்ச்சி கொந்தளிப்பு தாங்க முடியாது, அப்படியே மூச்சை அடிக்கும் சந்தோஷம் இல்லைங்களா? அவன் சுகம் பெற்ற சுகத்துக்கு அதெல்லாம் நல்ல வார்த்தைகள் தான். ஆகவே நம்ம குஷ்டரோகி காலனியிலிருந்து நம்ம மீட்கப்பட்டு கடவுளுடைய ஆலயத்தில் இருக்கிறோன்னா யோசிச்சு பாருங்க, நம்முடைய எல்லா ஆராதனையில் நம்ம உறவுகளில் நம்ம வாழ்க்கையில் என்னங்க பிரதானமாக வாழ்க்கையில் ஊறி என்ன கிடக்கணும்? நன்றி கிடக்கணுங்க. நன்றி இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். அதனால தானே வேதம் திருப்பி திருப்பி 1 தெசலோனிக்கர் 5:12, எல்லா சூழ்நிலைகளையும் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள், இதுவே இயேசு கிறிஸ்துக்குள் உங்களுக்கு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம்? எல்லா சூழ்நிலைகளையும் தேவனை புலம்புங்கள், முறுமுறுக்குங்கள், அதுவே இஸ்ரவேல் கோத்திரத்தானி அப்படின்னு சொல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தணுமே. அதுக்கு தானே நீ ரப்பர் காலின் போய் அழிஞ்சிருக்க வேண்டிய ஹால். உனக்கு நன்றி இல்லையே, நன்றி இல்லையே. பேசியர் 5:20, கிவ் தேங்க்ஸ் ஆல்வேஸ், எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, எல்லாத்துக்கும் நன்றி. எபேசியர் பிலிப்பியர் 4, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துடன் தேவனுக்கு, ஸ்தோத்திரத்துடன் தேவனுக்கு. பொங்கி வருகிற நன்றி இல்லையா? அந்த பொங்கி வருகிற நன்றி உள்ள மகள்ங்க தான், அப்படிப்பட்ட முன்னாள் குஷ்ட ரோகிகள்னால தான் தேவ சபை கட்டப்படணும்னு ஆண்டவருடைய சித்தம். முறுமுறுக்கிறவங்க, வேண்டா வெறுப்பா வருகிறவங்க, ஐயோ காலையில போகணும், ஈவினிங் போறது எங்கனால முடியாதுங்க அப்படின்னா நீங்க இந்த மெம்பர்ஷிப் இருந்து பின்வாங்கிறது கூட சரி. நீங்கெல்லாம் குஷ்டரோகியிலிருந்து சுகமாக இருக்கிறீங்கன்றதுக்கு அடையாளம் இது கூட செய்யலைன்னா என்ன அடையாளம்? எனக்கு தெரியல, இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் கஷ்டம். ஆயில் வந்து அது ஸ்மூதா, அதெல்லாம் கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை இல்லைங்களா? ஆயில் வந்து அது ரொம்ப வாலண்டரியாக வலுவி தானாக வருமே, தானாக வலுவுமே, கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. வேதத்தை படிக்கணும், நன்றி சொல்லணும், ஆராதிக்கணும், ஆண்டவரை சத்தமாக பாடணும்னு அதெல்லாம் கட்டாயப்படுத்த வேண்டியது. அது வரோங்க, அது உணர்ந்தால் அது வரோங்க, எண்ணெய் ஊத்துற மாதிரி வரோங்க. பரிசை எங்களுக்கு தான் முறுமுறுக்கிறோம். அந்த பெண்ணு வந்து காஸ்ட்லி தைலம் ஒளி, அது சும்மாவே இருக்காது, அந்த ராப்ஸ் ஆடி உள்ளே விடாது, அது பொங்கிட்டு இருக்கோம் உள்ள. ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்ன்ற அனல் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஏதாவது வெளிப்படும், அது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை, சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய. அந்த பெண்ணுக்கு யாராவது சொன்னாங்களா, எல்லாரையும் மிஞ்சி வந்து காஸ்ட்லி தைலத்தை எடுத்து ஊற்றி யாராவது சொன்னாங்களா அதுக்கு? ஆண்டவர் எவ்வளோ பிரியப்பட்டார். பவுலுடைய காஸ்ட்லி தைலம் என்ன நம்ம காலையில் படித்தோம். அவர் சொல்கிறார் 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, நெருக்கி ஏவுகிறதா. ஏனென்றால் எல்லோருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க, எல்லோரும் மரித்தவர்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திருக்காமல் தங்களுக்கு மரித்து எழுந்தவருக்காக பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். யோசித்து நிதானித்து பார்த்தீனா, அவர் உனக்காக செத்தாரே, உனக்காக அந்த புறா செத்து தலையை வெட்டி போச்சே, சும்மாவா ஒரு பலி? அந்த பலியை நினைக்கிறவன் நீ நிதானித்து யோசித்து பார்த்தீனா, அவருக்காக நீ வாழ மாட்டியா? நீ யோசிச்சின்னா, உன்னை முன்னாள் நிலைமையை யோசிச்சு பார்த்தீன்னா, கிறிஸ்துவுடைய அன்பை நெருக்குகிறது என்றார். அதனால என்னங்க பவுல் செஞ்சுங்க, நெருக்கி ஸ்தோத்திர பாட்டை பாடி தூங்கிட்டேன்னாரா அவரு? நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதிரி அகப்பட்டவன், யூதர்களால் 1 கொரிய 40 தடம் 5 தடம் அடிபட்டவன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டவன், 1 தரம் காவலில் கல்லெறியப்பட்டவன், 3 தரம் கற்பல் சேதத்தில் இருந்தவன், கடலிலே 1 ராம் முழுவதும் இருந்தவன், அநேக கடல் எவ்வளோ கஷ்டங்கள் வந்துச்சுன்னார் இல்லைங்களா, பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசத்திலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஏன் பவுல் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இதுதானா இயேசு கூத்திர என்னுடைய பரிமள தவளம்? முன்னால் குஷ்டரோகியா நான், பாவிகள் ஏ பிரதான பாவி நான் மறக்கவே இல்லை. அந்த மறக்காத நன்றி என்னை இதெல்லாம் ஏவி செய்ய வைக்குது. இது வலிவி வருது தானா? நான் செய்யணும்னு இல்லை, ஏவுகிறதையா உள்ள? ஏங்க நமக்கு ஏவ மாட்டேங்குது தான கேள்வி, ஏங்க ஏவ மாட்டேன்? ஏன் இதெல்லாம் சும்மா செஞ்சுக்கிட்டு இல்லை பைத்திகார்த்தனமா? அவருக்கு இதெல்லாம் படும்போது சபைகள் வளருது, இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் பரவுதுன்னு தெரியும். அவர் ஊத்துற பரிமள தைலம் இயேசு மேலே, இதுதாங்க ஒவ்வொரு குஷ்டரோகியும், அந்த முன்னாள் குஷ்டரோகி உணர்ந்தவன் இது வரும் அவனுக்கு. என்ன வலிமை வர மாதிரி வரும், நன்றி வரும். தன்னுடைய முழு பலத்தோடு ஆத்மாவோடு இந்த இயேசுக்காக, இந்த இயேசுடைய ராஜ்யத்திற்காகத்தான் என் வாழ்க்கை என்னமே அப்படின்னு அவனுக்கு வரும் வைராக்கியம். அவனுக்கு வரும் கிறிஸ்துவுடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவுகிறது. என் காதில் அவர் ரத்தம், அவனுக்கு அவர் வாசனத்துக்கு தான் நேரம், அவர் வசனத்துக்கு தான் முழு பலம். உலகத்துக்கெல்லாம் கேட்டு கொடுத்து டிவியெல்லாம் பார்த்துட்டு டயர்டாக தூங்கிடுறது இல்லை, அவர் வசனத்துக்கு காலையில் எழுந்திரிச்சு ஸ்ட்ராங்கான வசனத்தோடு யோசிப்பேன். அவ கை கால் பலம் அவருக்கு தான். ஆகவே உங்களை நான் கேட்கவா, யோசிச்சு பாருங்க, இயேசு நம்மளை எப்படிங்க பார்க்கிறார்? நம்முடைய கமிட்மெண்ட் எப்படி பார்க்கிறாரு? நம்முடைய உழைப்பை எப்படி பார்க்கிறாரு? இது வந்து நம்முடைய ஆராதனை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாரு? ஒரு சலிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையா? ஐயோ சர்ச்சுக்கு போகணுமே, ஐயோ பைபிள் கேலண்டர் 2 நாள் படிக்கலையே, ஐயோ ஜபம் பண்ணலையே, ஒரு ஒரு உழைப்பு, ஒரு சலிப்பு ஏற்படுத்துகிற உழைப்பு, ஒரு டிடிஎஸ்ன்னு வாங்க இல்லைங்களா, ஒரு சோர்வு ஏற்படுத்துகிற உழைப்பு, யோ செய்யணுமே அப்படின்னு செய்கிறீங்களா? முன்னாள் குஷ்டரோகிகளே, ஒரு அந்த பறவை எப்படி பறந்து சந்தோஷமாக ரத்த கரத்தோடு பறந்துச்சோ, அந்த மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும்னு ஆண்டவர் பார்க்குறார். அப்படித்தான் வாழும். ஒரு ஒரு ட்ரெஜரியா அது இருக்கக்கூடாது. ஆண்டவர் அப்படித்தானே இந்த 4 குரூப்ல நம்மளை எதிர்பார்க்கிறாரே, ஆராதனையை நம்ம செய்யணும்னு கிறிஸ்துவ கிட்ட, அவர் நம்மளை ப்ரெசன்ட் பண்ணணும் ஜீவபலியாக, அவர் மூலமா மட்டும்தான் இயேசுடைய பலியின் அடிப்படையில தான் வரணும். அவருடைய ரத்தக்கர காதலியும் கையிலையும் காலிலையும் பட்டதாக அவருக்கு அர்ப்பணித்து நம்ம வாழணும். அவருடைய அபிஷேகம் என்ன, அந்த அபிஷேக எண்ணெய் கொடுக்குற சந்தோஷத்தில் அவரை தாங்க முடியாத சேவிக்கணும், தியாகத்தோடு சேவிக்கணும், அதை சந்தோஷமா செய்யணும். அப்படி சேவிக்கிறீங்களா? 10 குஷ்டரோகிகளை சரி பண்ணாராம், ஆனா அதுல ஒருத்தன் தான் வந்தான். இயேசுக்கு மனசு அப்பவே எவ்வளவு அவர் முகம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு நான் கற்பனை பண்ணியிருக்கிறேன். ஏன்டா டேய், செத்து நாத்தம் அடிச்சு போயிருக்கணுமேடா நீங்கெல்லாம், 10-9 பேர் எங்கடா போனீங்க? அவர் முகம் எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்கும். நமக்கு யாராவது எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு நன்றி காட்டலைன்னா வர வேதனை நமக்கு தெரியுமா? 9 பேர் வரவே இல்லையே. அவர் என்ன எவ்வளோ வேதனையோட அவர் டோனை யோசிச்சு பாருங்க. சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்த இந்த அந்நியன்னு தவிர வேற யாரும் வரலையே. அவனும் வந்தவன் சமாரியன், யூதன் மத்தில் மத்தமையே 9 யூதருங்க காணும் அட்ரஸ்ஸை. அவருக்கு அங்கேயே அவர் மனசு உடைஞ்சு அப்படி கேட்டாருன்னா, உங்களையும் என்னையும் பரலோகத்திலேருந்து பார்க்குற அந்த கிறிஸ்து வானங்களே அதிர்ந்து போங்க. ரத்தம் சிந்தி இதயத்தின் ரத்தத்தை ஊட்டி இது உங்களுடைய குஷ்டரோகத்தை சுகப்படுத்தின இவங்க ஏறெடுக்கிற ஆராதனையை பார்த்து நம்மளை என்ன சொல்லுவார்? 10,000 மடங்கு அந்த குஷ்டரோகத்தை சரி பண்ணுறதை விட நமக்கு நம்முடைய குஷ்டரோகத்தை, நித்திய குஷ்டரோகத்தை சரி பண்ணாரே, நம்முடைய ஆராதனை, நம்முடைய நன்றி கட்டத்தனத்தை பார்த்து என்னங்க சொல்லுவார், என்ன சொல்லுவார்? இந்த நேரத்தில் வேடிக்கையாக நம்ம சொல்லிக்குவோம் இல்லைங்களா? இன்னும் அது வேடிக்கையாக சொல்கிறேன். காலையில் வரும்போது எத்தனை பேர் இருந்தாங்களே, 10 பேர் இருந்தாங்களே, இப்போ ஈவினிங் பார்த்தா எங்கே? மற்றவர்கள் எங்கே? நம்மளை சொல்லிக்கணும். எனக்கு உண்மையாக தான் புரியல, நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்லி மெம்பராக சேர்ந்து அந்த சர்வீஸ் வரல, இந்த சர்வீஸ் வரல, அது கஷ்டம்னு. நீங்கள் ஜீவ பலியா பரிசையனா? நீங்கள் வர வாரம் ஆண்டவரை வந்து ஏன் துக்கப்படுத்துறீங்க? பரலோகத்தின் தேவனை உண்மையாகவே உங்கள் காதில் ரத்தம் இருக்கா? ரத்தக்கரை கையில் இருக்கா, காலில் இருக்கா? அந்த சபையில் ஒரு அடிப்படை ஒரு இது நம்ம என்ன கேட்டுறோம்? ரொம்ப லீகலிஸ்டாக ரொம்ப நீங்கள் பரிசெய்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்க உங்கள் சபையில், அதுக்கு தான் மெம்பர்ஷிப் ஆகுறது இல்லை. என்ன பெந்தகோஸ்து பாருங்களேன், இது இஸ்லாமை பாருங்களேன், பாருங்களேன். மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே எல்லா நாளையும் ஜெபக்கூட்டம் உபகாசம் அப்படி இருக்கும். வாரத்தில் காலையில் வாங்க, மாலையில் வாங்க, ஃப்ரைடே அட்டன் பண்ணுங்கள். அது கூட நம்ம செய்யலைன்னா நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம என்ன சும்மா இருக்கிறது? யோசிச்சு பாருங்களேன், நமக்கு மெம்பர்ஸ் குறைவாக இருக்கணும். அதெல்லாம் அந்த ஜேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒழுங்காக வந்தால் எடுப்பாங்க, சபை சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கணும் போல் இருக்குது, நம்ம கண்டவங்கள எடுத்துடுறோம். தேர் இஸ் நோ கமிட்மெண்ட். காதில் கையில் ரத்தம் இருக்கா தெரியலையே. நம்ம காதை தான் பாஸ்டர் சில நேரத்தில் 1 மணி நேரம் செருமன் எடுத்தால் ரொம்ப கஷ்டம், ரத்தக்கரை. அப்போ நான் பார்ப்பேன், உங்கள் ரத்தக்கரையே இல்லையே காதில், முழு பலத்தோடு கேட்கணுமே, முழு கை கால் எல்லாம் நம்ம செய்கிறோமா, நம்ம மனசாட்சியை கேட்டுக்கணும். இது கிறிஸ்தவ வாழ்க்கையா? இந்த வாதி எதிர்பார்க்கிறாரா? இன்னும் நம்ம வாழ்றது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்க, எதுங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? எத்தனை காலம் நம்ம இந்த குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வோம்? அந்த எபேசியர் புக்கை தான் படிக்கிறோம். ஆனால் எபேசியர் பட்டணத்துக்கு என்ன சொன்னார் தெரியுமா? ரெவலேஷனில், நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை பார்த்தா எனக்கு இப்போ உன்னை பார்த்தா என்ன இருக்கு? உன்னை துப்பி போடலாமான்னு இருக்கு. பாருங்கள் எவ்வளோ அருவறுப்பு, உன்னை துப்பி போடலாமான்னு இருக்கு. நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம சபையை பார்த்து அப்படி சொல்லுவாரா? எபேசியர் சபைக்கே பார்த்து சொன்னார், அத்தனை சத்தியங்கள் அத்தனை படித்து நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பாருங்கள். ஆகவே இதை பார்த்த யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு இவ்வளோ தனக்காக அந்த புறா அந்த பறவையை யோசிச்சு பாருங்க. ரத்தம் தலையை முறுக்கி ரத்தம் சிந்தி வாங்கி கொடுத்தவராச்சே. நம்மெல்லாம் என்ன செய்யணும்? அந்த ஒரு குஷ்ட ரோகி போல அவன் என்ன பண்ணான்? லுக்கா 17:14 சொல்லுது, அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியம் அடைந்ததை கண்டு திரும்பி வந்து உறக்க சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முடங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவன் சமாரியனாய் இருந்தான். ஓ, அவனுக்கு கொடுத்த நன்றி நமக்கு இருக்காதா? யோசிச்சு பாருங்க, அவன் பாருங்க என்னென்ன சொல்லுது. அவன் வந்து தேடின்னு வரானா? அவர் ஒரு இடத்துல இருக்கிறவர் இல்லையே. எங்க போனார், எங்க போனார், எங்க போனார்னு தேடிட்டெல்லாம் வீடை பார்க்கணும், அங்க பார்க்கணும்னு ஓடல. தேடிட்டு வந்தான். இன்னுமே எனக்கு உலகம் இயேசு தாங்க, இன்னுமே இவருக்கு தாங்க காது கை காலெல்லாம், எனக்கு குடும்பம், எனக்கு சொந்தக்கார கல்யாணம், எனக்கு அது அதெல்லாம் இல்லைங்க, இயேசு தாங்க இன்னுமே எனக்கு எல்லாம் அவர் தாங்க முக்கியம். வந்து முகம் கூப்புற உழுந்து காலில் உழுந்து, இயேசுவே நன்றி நன்றி. நம்ம 9 குஷ்டரோகிகளா இல்லை அந்த 1 குஷ்டரோகனா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு உணர உதவி செய்யட்டும், நம்ம மனசாட்சி நம்மளோடு பேசட்டும். ஜெபம் பண்ணு.